الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. ما بعد، ربنا زدنا علما، اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا طيبا مباركا. قلني تركيا الله من عياله الله من عيالال إمام بخاري رحمه الله ورحمه صحيح கிரந்தத்திலிருந்து கிதாப் தௌஹீத் இந்த அத்தியாயத்தை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அதிலே இப்ப இன்ஷா அல்லாஹ் இரண்டு பாடங்களை படிக்க இருக்கின்றோம். முதல் பாடத்தினுடைய தலைப்பாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சூரா ஃபாத்திருடைய 41வது வசனத்தை பாடத்தின் தலைப்பாக அமைத்திருக்கிறார்கள். சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தின் 41வது வசனத்தை பாடத்தின் தலைப்பாக நமக்கு அமைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நாம் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவோம். இந்த கிதாபு தௌஹீத் என்ற இந்த அத்தியாயத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன விஷயங்களை பற்றி பேசுவார்கள் மூன்று விஷயங்களை பற்றி பேசுவார்கள். ஒன்று அல்லாஹுடைய தாஸ், அல்லாஹுடைய உள்ளமை. இரண்டாவது அல்லாஹுடைய அஃஆல், அல்லாஹுடைய செயல்கள். மூன்றாவது அல்லாஹுடைய சிஃபா, அல்லாஹுடைய பண்புகள், குணாதிசயங்கள். இந்த மூன்று விஷயங்களையும் குர்ஆன் சுன்னாவிலிருந்து பல ஆதாரங்களோடு திரும்ப திரும்ப கொண்டு வந்து நமக்கு விளக்குவார்கள். அல்லாஹுவை ஒரு முக்மீன் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் உள்ளமை விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய குணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒரு முக்மீனுடைய ஈமான், ஒரு இறை நம்பிக்கையாளருடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடத்திலே தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே நான்கு அடிப்படைகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வந்த எல்லா அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய இமாம்கள் நான்கு அடிப்படைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சம்பந்தப்பட்ட இந்த நுசூஸுகளை ஆதாரங்களை கையாளுவார்கள். இது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட நுசூஸ் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நான் உள்ளமை சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய செயல்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய சிபாத் குணங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும். இவற்றை கையாளும் போது நான்கு விஷயங்களை செய்யக்கூடாது, நான்கு விஷயங்களை செய்யக்கூடாது, இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும். நான்கு விஷயம் செய்யக்கூடாத நான்கு விஷயங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய அந்த சிபத்துகளுக்கு அந்த அல்லாஹ்வை பற்றி வரக்கூடிய அந்த நுசூசுகள் ஆதாரங்களை நுசூஸ் என்று சொல்லப்படும். அந்த நுசூசுகளுக்கு பொருள் இல்லை, அதற்கு நாங்கள் அர்த்தம் சொல்ல மாட்டோம். அந்த வரக்கூடிய அந்த பதங்களுக்கு நாங்கள் அர்த்தம் சொல்ல மாட்டோம். உதாரணமா வஜ்ஹுன், அல்லாஹ்வுடைய முகம் என்று வரும்பொழுது இந்த வஜ்ஹு என்பதற்கு அல்லாஹ்வுடன் சேர்க்கப்படும் போது அதற்கு நாங்கள் அர்த்தம் சொல்ல மாட்டோம் என்று மறுப்பது, இதை தஅ்தீல் என்று சொல்வார்கள். இப்படி பொருள் இல்லை என்று சொல்லக்கூடாது, முதலாவது தஅ்தீல், பொருள் இல்லை என்று சொல்லக்கூடாது. இரண்டாவது தஅ்வீல், இரண்டாவது தஅ்வீல், அதற்கு குர்ஆன் சுன்னாவில் என்ன அர்த்தம் கையாளப்பட்டிருக்கிறதோ, அரபி மொழியில் என்ன அர்த்தம் கையாளப்பட்டதோ அந்த அர்த்தத்துக்கு மாற்றமான அர்த்தத்தை சொல்லக்கூடாது. வஜ்ஹுன் என்றால் முகம், இதான் அரபி மொழியிலே குர்ஆனிலே எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தப்படும் போதும் அந்த வஜ்ஹு என்பதற்கு முகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி வஜ்ஹு என்பதற்கு முகம் என்ற அர்த்தம் இல்லை என்றால் அது அல்லாஹ் விளக்கி இருப்பான் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருப்பார்கள், நமக்கு ஆதாரங்கள் கிடைத்திருக்கும். எப்போது மாற்று அர்த்தத்தை அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லவில்லையோ நாம மாற்றி அர்த்தத்தை போதிக்கலாமா கற்பிக்கலாமா? கற்பிக்க கூடாது. அப்ப முதலாவது தஅ்தீம், பொருள் இல்லை என்று மறுக்கக்கூடாது. இரண்டாவது தக்லீல், மாற்று பொருள் சொல்லக்கூடாது. மூன்றாவதாக தக்யீஸ், அல்லாஹ்வுடைய சிபத்துகள் தாத்துகள் அஃஆலுகள் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த நுசூஸ் ஆதாரங்களுக்கு நாம விளக்கம் அமைப்பு கற்பிக்க கூடாது. எப்படி அல்லாஹ்வுடைய முகம் என்று வரும்போது அந்த முகம் எப்படி இருக்கும் என்றால் நம்முடைய அறிவை கொண்டு அந்த முகத்தை வர்ணிக்க கூடாது. ஏன், அந்த முகத்தை நாம் பார்க்கவில்லை, பார்க்காதவர்களை எப்படி வர்ணிக்க முடியும்? அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ் முகம் என்று சொல்லி இருக்கிறார், முகம் என்று நம்பிக்கை கூடியோம். அல்லாஹ் கை என்று சொல்லுகிறார், கை என்று நம்பிக்கை கூடியோம். அப்ப எந்த அளவிற்கு குசூஸ் ஆதாரங்களில் வந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பேசுவோமே தவிர அதற்கு அதிகமாக ஒரு நூல் அளவு கூட பேசக்கூடாது. புரியுதுங்களா? மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் தம்சீல் அல்லது தஷ்பீல், அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அந்த நுசூசுகளுக்கு நாம் உதாரணமோ ஓமையோ சொல்லக்கூடாது. இப்ப அல்லாஹ்வுடைய முகம் இந்த முகத்தை கொண்டிருக்கும், அல்லாஹ்வுடைய கை என்பது இப்படி இந்த கையை கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய அந்த சிபத்துகளுக்கு தஷ்பீல் உதாரணங்கள் ஓமைகள் நாம் கற்பிக்க கூடாது. இது எல்லாருக்கும் புரியுதா? புரிஞ்சுதா? சரி, அடுத்து ரெண்டு விஷயங்களின் அடிப்படையில் தான் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா. ஒன்று என்ன, அந்த ருசூசுகள் எப்படி வந்திருக்கின்றனவோ, அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி சொன்னார்களோ அப்படியே அந்த ருசூசுகளை நாமும் சொல்ல வேண்டியதுதான். இப்ப அல்லாஹ்வுத்தால அவனுக்கு முகம் என்பதை தனக்கு சம்பந்தப்படுத்தி சொல்கிறான், முகம் என்று சொல்வோம். அல்லாஹ்வுக்கு கை என்பதை தனக்கு சம்பந்தப்படுத்தி சொல்கிறான், கை என்று சொல்வோம். இப்படி எப்படி வந்திருக்கிறதோ அப்படியே அந்த ருசூசுகளை நாம் வைத்து விடுவோம். அதை அப்படியே பயன்படுத்துவதிலே எந்த விதமான தவறையும் நாம் காண மாட்டோம். எப்படி அது அல்லாஹ் சொன்னா சரி, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் அப்ப எதை அல்லாஹ்விற்கு நாம் சொல்லக்கூடாதோ அதை எப்படி அல்லாஹ் தனக்கு சொல்வான்? அல்லாஹ்வுக்கு தகுதியானது எது என்பதை சொல்லி அதை கொண்டு அல்லாஹ்வை புகழ்வதற்கு தான் அல்லாஹ் நேரத்தை இறக்கி இருக்கிறார், அதற்கு தான் நபியே அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். எனவே அல்லாஹ் தனக்கு வேதத்தில் சொன்னதை நாம் அவனுக்கு சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் அது அர்த்தமற்ற ஒரு வார்த்தை. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், எந்த அளவுக்கு நமக்கு புரிகிறதோ அதை நாம் அப்படியே ஈமான் கொள்கிறோம். அதில் ஏதாவது நமக்கு புரியவில்லை என்றால் அதை புரிந்த அறிஞர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவோம். நாம் நமது அறிவை கொண்டு அதிலே புதர்க்கம் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த பாடம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய செயல்கள் சம்பந்தப்பட்டது. புரியுதா? நம்ம திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம், ஒரே தலைப்புல ஒரே மாதிரியாய் முஹத்தீஸுகள் பாடம் அமைக்க மாட்டார்கள். அது நம்ம காலத்து வழக்கம். அவர்கள் எப்படி அமைப்பார்கள்? முதல்ல ஒன்று சொல்லுவாங்க, திரும்ப வேற ஒன்று சொல்லுவாங்க, திரும்ப முதல் சொன்ன சம்பந்தப்பட்டதை திரும்ப கொண்டு வருவாங்க. இப்படி மாறி மாறிதான் அவர்களுடைய அந்த அமைப்பு இருந்து கொண்டிருக்கும். அப்ப அதனாலதான் சில நேரங்களில் தாத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பேரை பத்தி சொல்லுவாங்க, அப்புறம் சிபத்தை பத்தி சொல்லுவாங்க, திரும்ப தாத்தை பத்தி வரும், திரும்ப சிபத்தை பத்தி வரும். ஏன்னா எல்லா விஷயங்களையும் திரும்ப திரும்ப ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இப்படித்தான் இந்த பாடம் அமைஞ்சிருக்கும். இப்ப இன்றைக்கு படிக்கக்கூடிய இந்த பாடத்துல அல்லாஹ்வுடைய செயலை பற்றி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வரும்போது அதற்கு தலைப்பாக சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது? இன்னல்லாஹ ஸமாவாதி வல் அர்த அன் தஸூலா, அல்லாஹு தஆலா வானங்களை பிடித்து வைத்திருக்கிறான், பூமியை அல்லாஹ் பிடித்துக் கொண்டிருக்கிறான், பிடித்து வைத்திருக்கிறான். அந்த வானங்களும் பூமியும் அதற்கென்று அல்லாஹ் அமைத்த அந்த அமைப்பிலிருந்து, அந்த பொசிஷன், அந்த இடத்திலிருந்து அவை நீங்கி விடாமல். கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் புரியும். ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறார், வானங்களை பூமியை அல்லாஹு தஆலா பிடித்து வைத்திருக்கிறான், யும்ஸிக் அம்ஸக. உதாரணத்துக்கு ஒரு பொருளை கொடுத்து அம்ஸிக் ஹாதா, இதை கையை பிடிச்சு வச்சுக்க, அம்ஸிக் சொல்லுங்க அளவில், அம்ஸிக் அம்ஸக யும்ஸிக் இம்ஸாக, கையில நல்ல பலமா பிடிச்சு வச்சிருக்கிறது அம்ஸிக் என்று சொல்வாங்க. இந்த மசக்க என்ற அந்த வேர்ச்சொல்லிருந்து இந்த வார்த்தை குரான்லையும் ஹதீஸ்லையும் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படும். குரான் தமசக்கு பில் கிதாப், யுமசிக்குன பில் கிதாப் நிறைய வரும். அதே போல ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா பிரபலமான ஒரு ஹதீஸ், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபாய ராஷிதில் மஹ்தியின் அப்து அலைஹா பின் நவாஜி. அதே போல தமசக்கு பி சுன்னதி என்ற வார்த்தையும் வரும். தமசக்கு பி சுன்னதி, என் சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கையால விடாம உறுதியா பிடிப்பதற்கு அம்சக்க தமசக்க என்று சொல்லப்படும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறார், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் பிடித்து வைத்திருக்கிறான், அவை இரண்டும் அவற்றுக்குரிய அமைப்பில் இருந்து நீங்கி விடாமல் வெளியே இருக்கிறார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரியவர் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லாஹ் எவ்வளவு பெரியவர் சொல்ல முடியுமா, கமர்பா திவ்யா அல்ல எவ்வளவு பெரியவன் சொல்ல, எவ்வளவு பெரியவன் உலகத்தில் அல்லாஹ் படைச்ச படைப்புகள் எல்லாம் இறை தூதர்களிலிருந்து, இறை நேசர்களிலிருந்து, அறிஞர்களிலிருந்து, அறிவியல் சிந்தனையாளர்களிலிருந்து எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை அவருடைய அமைப்பை வர்ணித்துக் கொண்டே இருந்தாலும் இவர்கள் வர்ணிப்பதை விட அல்லாஹ் அக்பரதாக இருக்கிறது. அவ்வளவு கோடி மாணவர்கள் ஜிப்ரீலிருந்து கடைசி மாணவர் வரை அல்லாஹை பற்றி சிந்தித்தாலும், அல்லாஹுவை புகழ்ந்தாலும், அல்லாஹை பற்றி பேசினாலும், அல்லாஹை பற்றி அவர்கள் புரிந்ததை எல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அதை விட மிகப்பெரியது, அல்லாஹ் அதை விட மிகப்பெரியது. அல்லாஹுடைய வல்லமை பெரியது, அல்லாஹுடைய எல்லா சிபத்துகளும் பெரியது, மிகப்பெரியது. அல்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரியவர் என்றால் அல்லாஹுடைய எல்லா சிபத்துகளும் மிகப்பெரியது. அப்ப மனிதனின் குறுகிய அறிவால் அல்லாஹுவின் வல்லமையை வரையறுத்துவிட முடியாது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு இந்த பூமியை அமைத்துக் கொடுத்தார். இது போன்று இன்னும் ஆறு பூமிகள், மொத்தம் ஏழு பூமிகளை அமைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அல்லாஹ் அமைத்திருக்கிறான், அல்லாஹ் மிக அறிந்தவன். நமக்கு மேலே அடுக்கடுக்காக ஏழு வானங்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நாம் பார்ப்பதும் முதல் அடுக்கு, இதற்கு மேல் இன்னும் ஆறு அடுக்குகள் இருக்கின்றன. இப்படி இந்த அடுக்கடுக்கான ஏழு வானங்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்ப இந்த கட்டுக்கோப்பான இந்த வானம் பூமி மனிதன் நினைப்பது போன்று வெறும் உணர்வும் உணர்ச்சியும் அறிவுமற்ற ஒரு ஜடப்பொருள் அல்ல. புரியல புரியல, நான் சொல்ல மனிதன் நினைக்கிறார் மனிதமான பேருக்கு சும்மா ஒரு தட்டு நம்ம கட்டிருக்கிற இந்த பில்டிங் ரூம் மாதிரி பேரு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் படைத்த அந்த வானம் என்பது அப்படிப்பட்டதல்ல. அந்த வானத்திற்கு சிரிப்பு இருக்கிறது, அந்த வானத்திற்கு அழுகை இருக்கிறது, அந்த வானம் பேசுகிறது, அந்த வானத்திற்கு உணர்ச்சி இருக்கின்றது. அது கொண்டுதான் அல்லாஹ் படைத்து நாம் வாழக்கூடிய இந்த பூமி. நல்லவர்கள் இந்த பூமியிலே வர்ணிக்கும் போது அதை நினைத்து வானம் அழுகிறது, அதை நினைத்து பூமி ஏங்குகிறது. ஆனால் அதே நேரத்தில் பாவிகள் இறந்தார்கள் என்றால் வானமும் அவர்களுக்காக அழுவதில்லை, பூமியும் அவர்களுக்காக அழுவதில்லை என்று சொல்கிறார். வானம் பூமி அவர்களுக்காக வேண்டிய, அதாவது குறிப்பா சுறாம் இறந்து போனா பாருங்க, சூரா துஹாவுடைய 29வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரர்களும் எத்தனையோ மான மாளிகைகளை, தோட்டம் துறவுகளை, பெரும் பெரும் விவசாயங்களையும் உயர்ந்த கட்டடங்களையும் விட்டு சென்றார்கள். அவற்றையெல்லாம் வேறு ஒரு கூட்டத்திற்கு நாம் கொடுத்தோம். இவர்கள் இறந்ததற்காக வானமும் அழவில்லை, பூமியும் அழவில்லை. அப்ப இப்படிப்பட்ட உணர்வுகளோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வான பூமிகளை படைத்திருக்கிறான். சரி, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூரா மரியம், சூரா மரியமுடைய 88வது வசனத்திலிருந்து 91வது வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வான பூமியினுடைய உணர்வுகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இப்படி
சொல்கிறான்,
சொல்கிறான் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ரஹ்மான் தனக்கு குழந்தையை ஆக்கிக் கொண்டான், ஏற்படுத்திக் கொண்டான் என்று பேசுகிறார்கள். இப்படி சொல்லக்கூடிய யூதர்களே, கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஒரு அநியாயமான, அக்கிரமமான, ஒரு கேவலமான வார்த்தையை பேசுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், உங்களுடைய இந்த பேச்சின் அபத்தத்தால், அசுத்தத்தால் வானம் பிளந்துவிட நெருங்கிவிட்டது. பூமி வானம் நொறுங்கிவிட, பூமி பிளந்துவிட நெருங்கிவிட்டது. மழையெல்லாம் நடுங்கி சுக்குறுவாக நொறுங்கி விடுவதற்கு, விழுந்து விடுவதற்கு நெருங்கிவிட்டது. ஏன் அந்த ரஹ்மான் இவனதா, இவர்கள் ரஹ்மானுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த பேச்சின் காரணமாக. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமி இந்த மலையை ஒரு உயிரற்ற ஜடப்பொருளாக சொல்லவில்லை, அதற்கென்று ஒரு உணர்வை எல்லாம் வைத்திருக்கிறார். ஆகவேதான் இதற்கு முன்பு பல நேரங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம், வானம் பூமி மலை இவையெல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. சூரா அல் இஸ்ரா பனி இஸ்ரா 17வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனம், تسبح له السماوات السبع والأرض ومن فيهن وإن من شيء إلا يسبح بحمده ولكن لا تفقهون تسبيحهم إنه كان حليما غفورا. الله سبحانه وتعالى ஏழு வாரங்கள் தஸ்பீஹ் செய்கின்றன, ஏழு வாரங்கள் அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான அல்லாஹி வ பிஹம்திஹி என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன பூமியும். வமன் பீஹின் அந்த ஏழு வானங்களில் உள்ளவர்கள், வஇன் மின் ஷைஇன் அல்லாஹ் படைத்த பொருளில் எப்பொருளும் இல்லை, இல்லா யுஸ்பிஹு பிஹம்திஹி அல்லாஹ்வை துதித்து புகழ்ந்து கொண்டிருந்தே தவிர, ஆனால் மனிதர்களே வலாகில்லா தஃபஹுன தஸ்பீஹஹும் உங்களால் அவற்றின் தஸ்பீஹை இறங்கிக் கொள்ள முடியவில்லை. தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை தபூரை ஓத ஆரம்பித்து விட்டால், அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பித்து விட்டால், அந்த அவர்களை சுற்றியுள்ள மலைகளும் தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து திக்ர் செய்ய ஆரம்பித்து விடும். அல்லாஹ் சொல்கிறார் சூரா சபா 34வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே, ولقد آتينا داود منا فضلا يا عباد أوبي معه والطير மலைகளே பறவைகளே நீங்கள் தாவூதோடு சேர்ந்து நீங்களும் திக்ரை திரும்ப சொல்லுங்கள். எப்படி சொல்கிறார், மலைகளே பறவைகளே அல்லாஹ் சொல்கிறார் நேரடியாக மலைகளுக்கும் பறவைகளுக்கும் கட்டளை இடுகிறார், மலைகளே பறவைகளே நீங்கள் தாவூதோடு சேர்ந்து ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, தாவூதோடு சேர்ந்து நீங்களும் அந்த திக்ரை திரும்ப சொல்லுங்கள், நீங்களும் திக்ர செய்யுங்கள். அப்ப அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்புகளிலே எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, அவற்றுக்கு என்று ஒரு உணர்வு இருக்கின்றன. நன்மைகள் செய்யும் பொழுது அந்த படைப்புகள் மகிழ்ச்சி அடைகின்றன. மனிதன் பாவம் செய்தானே ஆனால் அந்த படைப்புகள் பயப்படுகின்றன. மனிதனை தண்டிப்பதற்கு அல்லாவிடத்தில் அந்த படைப்புகள் அனுமதி கேட்கின்றன. அல்லாஹ் அமைதியாக இரு, அமைதியாக இரு, பொறுமையாக இருந்து அவற்றுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நம்ம இந்த வானம் பூமி, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் படைத்த அந்த படைப்பிலே அந்த அமைப்பிலே அவை இருக்கின்றன. மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தீமைகள் பாவங்களின் காரணமாக அவை அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கின்றன. யாரெல்லாம் இந்த மனிதனை தண்டிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது, அல்லாஹ் என்ன செய்கிறான், பேசாமல் இல்லை என்று பிடித்து வைத்திருக்கிறான். நீ ஒன்னு செஞ்சிடாத என்னுடைய கட்டளை இல்லாமல் என்று அவற்றை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான். அப்ப இது இப்ப நம்ம சொன்னது சூரா ஃபாத்திர். அதே போல சூரத்துல் ஹஜ்ஜுடைய 65வது வசனம், وَمِنْ آيَاتِهِ أَنْ تَقُومَ السَّمَاءُ وَالْأَرْضُ بِأَمْرِهِ. அல்லாஹ்வுடைய பேர் அத்தாட்சிகளிலே ஒன்று, வானமும் பூமியும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நிலையாக இருப்பது. அதே போல சூரா ரூமுடைய 25வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், وَلَئِنْ زَالَتَا إِنْ أَمْسَكَهُمَا مِنْ أَحَدٍ مِنْ بَعْدِهِ. இந்த வானமும் பூமியும் அவற்றின் இடத்திலிருந்து நீங்கிவிட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அவற்றை பிடித்து நிறுத்த முடியுமா? அப்ப கணேசனுக்குரியவர்களே, இந்த மேற்கூறப்பட்ட வசனங்களிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய செயல்களில் ஒரு செயல் வானம் பூமியை பிடித்து நிறுத்தி வைத்திருப்பது. அல்லாஹ்வுடைய வானம் பூமியை தனது கட்டுப்பாட்டில் தனது கரத்தில் பிடித்து வைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கரம் எப்படி பெரியது, எப்படிப்பட்டது? இவ்வளவு பெரிய வானங்களை அல்லாஹ் பிடித்து வைத்திருக்கிறானே, பூமியை அல்லாஹ் பிடித்து வைத்திருக்கிறானே. இதை மனிதன் தனது அறிவிலே சிந்தித்து பார்த்துவிட்டு, அப்ப அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பெரிய கையில் இருக்க முடியுமா, அது எப்படி சாத்தியமா? அவ்வளவு பெரிய கையை கொண்டு வான பூமியை மட்டும் அல்லாஹ் பிடிச்சிட்டானா, அதுக்கப்புறம் வேற எதை பிடிக்கிறதுக்கு என்ன ஆகும்? அப்ப எங்களை இதெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், வானம் பூமியை அவன் தனது கரத்தில் பிடித்து வைத்திருக்கிறான். அவற்றை அல்லாஹும் தனது கரத்தில் தடுத்து வைத்திருக்கிறான். நம்பிக்கை கொள்ள வேண்டியதுதான். எப்படி அல்லாஹுவை மிகப்பெரியவன், ஒப்பு உண்மையற்றவன் என்று நாம் நம்புகிறோமோ, அது போன்று வானம் பூமிகளை அல்லாஹ் பிடித்திருப்பது என்ற இந்த செயல் படைப்பினங்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத செயல். இப்ப மனிதனுடைய பலவீனம் என்ன? இப்ப ஒரு கிளாஸ் இந்த கிளாஸ் ஒரு கையில பிடிச்சிட்டாரு, இப்ப இதே கையில இன்னொரு கிளாஸ் கொடுத்து புடினா எப்படி பிடிப்பாரு? சில டீ கடையில பிடிப்பாங்க, ரெண்டு கிளாஸ், மூணு கிளாஸ், நாலு கிளாஸ், அதுக்கப்புறம் இன்னொரு நாலு கிளாஸ் கொடுத்தா என்ன செய்வாரு, பிடிக்க முடியுமா? அப்ப மனிதனுடைய சக்தி கட்டுப்பாடுகளுக்கும் வரையறைக்கும் உட்பட்டது. அல்லாஹ்வுடைய குதிரத் என்பது, அல்லாஹ்வுடைய செயல் என்பது, அல்லாஹ்வுடைய குணங்கள் என்பது, அல்லாஹ்வுடைய சிபத்துகள் எல்லாம் மனிதனின் கட்டுப்பாட்டுக்கும் மனிதனின் வரையறைக்கும் அப்பாற்பட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய செயல்களில் ஒரு செயலாக இந்த இம்சா பிடித்து வைத்திருந்தல் என்ற செயலை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த செயலை படைப்பினங்களின் செயலுக்கு ஒப்பாக நாம் மாற்றிவிடக் கூடாது. அல்லது அறிவை கொண்டு சிந்தித்து இந்த இம்சாக் என்ற இந்த சிபத்துக்கு மாற்றுப் பொருளை சொல்லக்கூடாது. மாற்றுப் பொருளை கூறுவது என்றால் என்ன? அதாவது பிடித்து வைத்திருக்கிறது என்றால் அல்லாஹ் கையில பிடிச்சு வச்சிருக்கிறான் அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் அது இடத்துல இரு என்று கட்டளை கொண்டு வச்சிருக்கலாம் என்பதாக மாற்றுப் பொருளும் சொல்லக்கூடாது. கட்டளை என்பது தனி, பிடித்து வைத்திருப்பது என்பது தனி, ரெண்டுமே வரும். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையால் அவை இருக்கின்றன, அல்லாஹ் தனது கரத்தால் அவற்றை பிடித்து வைத்திருக்கிறான். அடுத்து நம்ம ஹதீஸ் பார்க்க போறோம். ஹதீஸ்ல பாருங்க, அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக படிக்கிறோம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, قال جاء حبر الى رسول الله صلى الله عليه وسلم فقال يا محمد ان الله يضع السماء على اصبع والارض على اصبع والجبال على اصبع والشجر والانهار على اصبع وسائر الخلق على اصبع ثم يقول بيده انا الملك فضحك رسول الله صلى الله عليه وسلم وقال وما قدر الله حق قدره. இந்த ஹதீஸை இதற்கு முன்பு நாம் பல இடங்களிலே இதே அத்தியாயத்தில் படித்து வந்திருக்கின்றோம். இந்த ஹதீஸில் என்ன வருகிறது? யூத அறிஞர் ஒருவர் வருகிறார். ஹபர் என்றால் ஹபர் ஹிபர் என்றால் யாருக்கு சொல்லப்படும்? யூத மதத்தின் அறிஞருக்கு சொல்லப்படும். அவர் ரசூலுல்லாஹிடம் வந்து முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா வானத்தை தனது ஒரு விரலில் வைத்திருக்கிறான், பூமியை தனது ஒரு விரலில் வைத்திருக்கிறான், மலையை அல்லாஹ் தனது ஒரு விரலில் வைத்திருக்கிறான், மரங்களையும் ஆறுகளையும் அல்லாஹ் தனது ஒரு விரலில் வைத்திருக்கிறான், மற்ற படைப்புகள் எல்லாவற்றையும் தனது ஒரு விரலில் வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா ஐந்து விரல்களிலே படைப்புகளை வைத்திருப்பதாக அந்த யூத அறிஞர் ரசூலுல்லாஹிக்கு முன்பு சொல்கிறார். பிறகு தொடர்ந்து அவர் சொல்கிறார், இப்படி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சும்மைய ஊறு பியது, தனது கரத்தை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் அரசன் என்று. இவையெல்லாம் எனது கையுக்குள் தனது கையுக்குள் அல்லாஹ் வைத்துக் கொண்டு தன்னை பற்றி சொல்கிறார், அனல் மணி, நான் தான் உண்மையான அரசன் என்று. இந்த வார்த்தையை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். அப்ப இதுக்கு முன்னாடி இதே ஸ்கூல்ல நம்ம படித்த ஹதீஸ்ல அவரின் பேச்சை அங்கீகரித்த வண்ணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். அதாவது சிரிப்புல ரெண்டு வகையா இருக்கு, ஒன்னு சிரிக்கிறதா, அதை ஏற்றுக்கொண்டு சிரிப்பதை போன்று. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை ஏற்றுக்கொண்டவர்களாக சிரித்து விட்டு எப்படி விலகிக் கொள்ள வேண்டுமோ, புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரியவில்லை. பூமியெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய ஒரு கட்டு அல்லாஹ்வுடைய பிடிக்குள் வந்துவிடும். வானங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வலது கரத்திலே சுருட்டப்பட்டுவிடும். ஏழு வானங்களும் அல்லாஹ்வின் வரதுகரத்திலே காகிதத்தில் சுருட்டப்படுவது போன்று, புத்தகத்திற்கு பக்கங்கள் சுருட்டப்படுவது போன்று, படிக்கப்படுவது போன்று வானங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வரதுகரத்திலே சுருட்டப்பட்டுவிடும். பூமி அல்லாஹ்வுடைய பிடியில் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டவர்களாக சிரித்தது மட்டுமல்ல, அப்படித்தான் நமது குர்ஆனிலும் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தையும் போதி காட்டுகிறார்கள். ஆனால் நிதியத்திற்குரியவர்களே, யூதர்களில் உள்ள அந்த அறிஞர்கள் அல்லாஹ்வை நம்பி இருப்பதையும் போன்று கூட அந்த தௌராத்தில் சொல்லப்பட்ட சில உண்மைகளை அவர்கள் ஏற்றிருப்பது போக கூட இன்று நமது காலத்திலே வாழக்கூடிய மார்க்க அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. தங்களை தாங்களே சுத்தத்துவ ஜமாத் என்று சொல்லக்கூடிய துன்பமான அறிஞர்கள் உண்மையில் அவர்கள் சுத்தத்துவ ஜமாத்தை சேர்ந்தவர்களே அல்ல. இன்றைய காலத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையிலே யார் குர்ஆன் ஹதீஸை மட்டும் சிறக்கக்கூடிய சஹாபாக்களுடைய மன்னனிகளை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சுண்ணத்துல் ஜமாத். அதன் தவிர மஸ்ஜிதுல சுண்ணத்துல் ஜமாத் பள்ளிவாசலும் போர்டு போட்டிருக்கா இல்லையா? இவங்க யாருமே சுண்ணத்துல் ஜமாத் கிடையாது. இவங்க என்ன கூட்டம்னு சொன்னா, இவர்கள் முர்ஜியாக்கள் அல்லது ஜஹ்மியாக்கள் என்ற ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இப்ப பாடம் படிச்சு போறப்பாங்க, அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள். அதே போல அதாவது ஜஹ்மியா என்பவர்கள் அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள். இப்ப நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்வார்கள் என்றால், இதெல்லாம் இருக்குங்க, இதை பத்தி நம்ம பேசக்கூடாது, பல்லாவுக்கு விரல் இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன ஆரம்பிச்சு மனுஷன் மாதிரி வரைய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பாங்க. அப்ப இவ்வளவு நூற்றாண்டுகளாக அல்லாஹ்வுடைய சிபத்துகள் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹால் சொல்லப்பட்டன. சஹாபாக்கள் தாவீதுக்கு சொன்னார்கள், யாராவது உருவத்தை கற்பனை செய்தார்களா வழிகட்டவர்களை தவிர? அப்படி வழிகட்ட உருவத்தை வழி கற்பனை செய்து வழிகட்டவர்கள் கூட அல்லாஹ்வுக்கு உருவத்தை வரைந்தார்களா என்ன வரவில்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாதங்களை சொல்லி அவர்களுக்கு சுன்னத் வல் ஜமாத் என்ற அடிப்படை கொள்கையிலிருந்து விலகி நிற்கிறார்கள். இரண்டாவது முர்ஜியா என்ற ஒரு வார்த்தை சொன்னோம், முர்ஜியா என்ற ஒரு கூட்டம், இந்த முர்ஜியா என்ற கூட்டம் யார் என்றால் இவர்களும் வழிகட்ட கூட்டங்களிலே ஒரு கூட்டம். இவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், ஈமான் என்பது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டா போதும். அப்ப ஒருவன் சொல்கிற பரவாயில்ல அவனும் மூமின் தான், ஒரு தடவை லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாலே அவன் அதுக்கு பிறகு இஸ்லாமிலிருந்து வெளியேறவே மாட்டான், அவன் தொழுகவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஜகாத்து கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, கொண்டு வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அஜிசு ஏறவில்லை என்றாலும் பரவாயில்லை. அமல்களை ஈமானில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவங்க யாரு முடிச்சியா இந்த கூட்டம், அமல்களை ஈமானில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆகவேதான் இமாம் புகாரி ரஹிம் உள்ளார் இந்த கிதாபை, இந்த கிதாபை சஹி புகாரி என்ன, சஹி புகாரிய இமாம் புகாரி ரஹிம் உள்ளா எழுதும் பொழுது முதல்ல கிதாபுல் வஹிய முடிப்பாங்க, முடிச்ச அடுத்த கிதாபு என்ன, கிதாபுல் ஈமான், ஈமானை பற்றிய கிதாப். அந்த ஈமானை பற்றிய கிதாபு முழுக்க யாருக்கு மறுப்பாக இருக்கும், முடிச்சியாக இருக்கும், மறுப்பாக இருக்கும். இந்த கிதாபு தௌஹீத் என்ற கடைசி கிதாப் யாருக்கு மறுப்பாக இருக்கும், ஜஹ்மியாக்களுக்கு மறுப்பாக இருக்கும். புரியுதா இல்லையா? இப்படிதான் இந்த மூணு ரொம்ப கஷ்டப்படுத்தி மதத்தார் நடத்துற மாதிரி நடத்தி இவங்க சொல்லாதீங்க, அப்படியே பயன் மாதிரி கேட்க இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருங்க. அப்படியா கொஞ்சமா உள்ளார வரணுமா இல்லையா? 36 காலத்து முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? திரும்ப ஒரே வார்த்தையில சொல்றேன், ஜஹ்மியா என்ற கூட்டம் அல்லாஹ்வுடைய சிபத்துகளிலே மறுக்கக்கூடியவர்கள், குழப்பம் செய்யக்கூடியவர்கள், முக்கியமான ஒன்று. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற சின்னத்து வர்க்கமாக. அதே போல முர்ஜியா என்ற கூட்டம் ஈமானில் இருந்து அமலை பிரித்து விட்டவர்கள், அமல் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவங்களும் மூமின் தான் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்ப இந்த ரெண்டு வகை மக்கள் தான் இன்னைக்கு இருந்து கொண்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்மள்கிட்ட சண்டை வளர்க்கறது, தங்களை சுண்ணத்து வல் ஜமாத்து போட்டுக்கிறாங்க தவிர, இவர்கள் உண்மையில் சுண்ணத்து வல் ஜமாத்து கிடையாது. இவங்களுக்கு நான்கு இமாம்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவங்களுக்கு இமாம் புகாரிக்கு இமாம் முஸ்லீம் இமாம் திருமதி அதீஸ்களை அறிஞர்கள் யார் நம்முடைய முன்னோர்களோ இவர்களுக்கு கண்டிப்பா எந்த சம்பந்தமே கிடையாது. அதனால இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர் போய் ஏ நீ சுண்ணத்து வல் ஜமாத்து கேட்டா, நான் தான் ஒரிஜினல் அக்மா இருக்கு சுண்ணத்து வல் ஜமாத்து இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நான் தான் ஒரிஜினல் ஐஎஸ்ஐ ஓவா, ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ சர்டிபிகேட் இன்ஷா அல்லாஹ் சுண்ணத்து வல் ஜமாத்து தைரியமா சொல்லுங்க. அவர்கள் இப்படி குழப்பிக் கொண்டதுக்காக நீங்க சுண்ணத்து வல் ஜமாத்து, நானும் சுண்ணத்து வல் ஜமாத்துன்னு சொல்லாதீங்க. அப்ப என்ன அர்த்தமாச்சு? நம்ம சுண்ணத்தை ஏத்துக்கலன்னு அர்த்தமா போச்சு, நம்ம ஜமாத்தை ஏத்துக்கலன்னு, சஹாபாக்கள் ஏத்துக்கலன்னு அர்த்தமா போச்சு. யார் உண்மையிலே சுண்ணத்து வல் ஜமாத்து கிடையாது, யார் இன்று தங்களை சொல்லிக் கொண்டு பள்ளியில போர்டு போட்டுக்காங்களா இல்லையா, அவங்க இந்த ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டம். அடுத்து வாங்க. இப்ப என்ன, அந்த யூத அறிஞர் வந்து ஓதுகிறார், சொல்லி காட்டுகிறார், ரசூலுல்லா இஸ்லாத் நம்மளை அங்கீகரித்த வண்ணமாக சிரிக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக சூரா ஜுமருடைய 69வது வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். குர்ஆனில் இருந்து பூமி அல்லாஹ்வுடைய பிடியில் இருக்கும், 7 வானங்களும் அல்லாஹ்வின் வலது கரத்திலே சுருட்டப்பட்டு விடும் என்று. ஆனால் மக்கள் தான் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய முறையில் புரியவில்லை. அப்ப அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது, அந்த கையை கொண்டு அல்லாஹ் பிடிக்கிறான். அல்லாஹ்விற்கு கரம் இருக்கிறது, அந்த கரத்தை கொண்டு அல்லாஹ் சுருட்டுகிறான். இப்ப இவையெல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய செயல்கள். இவையெல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய செயல்கள். எப்படி அல்லாஹ்வை வலம் எப்புன்னுவன், அவளுக்கு நிகராக சமமாக ஓமையாக யாரும் இல்லை என்று நாம் நம்புகிறோமோ அதுபோன்றுதான் அல்லாஹ்வுடைய செயல்களுக்கும் ஓமை கிடையாது, அல்லாஹ்வுடைய செயல்களுக்கும் நாம் வர்ணிக்க முடியாது என்று இந்த செயல்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் மாற்று அர்த்தங்களையோ அல்லது இவற்றுக்கு அர்த்தம் இல்லை என்றோ நாம் வருந்தக்கூடாது. இவற்றுக்கு படைப்பினங்களின் தன்மைகளை கொண்டு நாம் உதாரணங்களும் விளக்கங்களும் சொல்லவும் கூடாது. ஒரு வார்த்தையை சொல்ற, ஒரு தடவை தான் வாழ போறோம். என்ன ரியல், எத்தனை பேர் வாழ போற? அதில் ஹவு மெனி டைம்ஸ் யூ கேன் லிவ் இன் தி யூ கேன் லிவ் இன் தி துன்யா? ஒன்லி ஒன்ஸ். என்ன சிராஜ், திஸ் லைஃப் ஹவு மெனி டைம் யூ கேன் கெட்? 2 times? 3 times? 4? ஹவ் கண்ணம் கூடி ஜனாதா நம்மளை போட்டாங்கன்னா ஒரு சுபகானா கூட சொல்ல முடியும். அப்ப வருஷம் ஃபுல்லா நம்ம எவ்வளவு வணக்க வழிபாடுகள், சுண்ணத்துகளை, நத்துகளை வச்சுக்கிறோம், எல்லாம் நம்மளை பண்ணிக்கிறோம். அப்ப ரமதான் ஒரு பாக்கியம் கிடைக்குது. அதுலேயும் எவ்வளவுதான் அற்புதத்தனமா குறைக்க முடியுமோ, இந்த குரங்கு ஆபத்தை பங்கு வச்ச மாதிரி நம்ம தமிழ்நாட்டு உதாரணம் சொல்லுவாங்க, 2 பூனை வந்து சண்டை போட்டுக்கிட்டு குரங்கிட்ட போனிச்சான், மூணு ஆபத்து இருக்குது, அது பாதுகாப்பிக்கிறேன்னு வச்சுட்டாலும் குரங்கு பாதுகாப்பிக்கிட்டா கடைசியில் இப்படி இந்த பக்கம் குரங்கு இருக்கு அந்த பக்கம் குரங்கு இருக்குன்னு அதிகமா உள்ளது எடுத்து வாயில் இருக்கிறது. அப்ப இந்த பக்கம் இப்படி எடுத்து எடுத்து கடைசியில் பார்த்தா மூணு ஆபத்து குரங்கு காலி பண்ணிருக்காங்க. அந்த கதையில நம்ம அவங்க என்ன செய்யறாங்க, நோம்பு வச்சிருக்கிறோம் கொஞ்சம் குழப்பமே கொஞ்சம் குழப்பம் நோம்பு களைப்பா இருக்கிறோம் அப்படின்னு குறைச்சு குறைச்சு இன்னைக்கு கடைசியில தராது எப்படி வந்து நின்றுச்சு. சஹாபாக்கள் பல மணி நேரம் பல சூறாக்களை ஓதி தொழுத ரமலானுடைய தராவியை கடைசியில் இப்ப எப்படி வந்து நின்றுச்சு, குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் தராவியும் உங்களுக்கு கிடைக்கு. அதுவும் எத்தனை இருக்க 20 அரை மணி நேரம் தொழுற கூட்டம் தான் இருக்கு. ஏன்னா அதிகப்படியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல பல இடத்துல முடிக்கிறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஏன்னா அல்லாஹ் என்ன சொன்னா, அமல்களில் நீங்கள் போட்டி போடுங்கள் தான் எதை சொல்லப்படுது. அமல்களை சொல்லும்போது வஸ்தாபிக்குல் ஆலமத்தில் வஸ்தபிக்குல் ஹைராத்னு அல்லாஹ் சொன்னான். அமல்களை நீங்க முந்த பாருங்கள். நம்ம கார் கொடுக்கும்போதான் முடிவோம், பைக் கொடுக்கும்போதான் முடிவோம் இங்கே என்ன. அப்ப நன்மையில் முந்த பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நன்மையிலே ஸ்பீடா போகணும்னு அல்லாஹ் சொல்றான். இவனுக்கு சாதாரண ரோட்ல தான் ஸ்பீடா போயிடும், நன்மையில வந்துட்டா இவன மாதிரி சொல்கிற யாரோ இருக்கிறது. அதனால யாரு நல்ல அழகா சொல்லுகிறாங்களோ அவங்களோட இந்த இவனையே நம்ம கூட்டக்கூடாது. அப்ப மற்ற இடத்துல 1.5 மணிக்கு முடிக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப பொறுமையா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து வந்து ரொம்ப அமைதியா ஒரு 1.5 மணி நேரத்தை எக்ஸ்ட்ரா கூப்பிடுன்னு சொல்லி ஒரு 1.75 மணி நேரம் இன்ஷால்லா மற்ற ரமலான முதல் 20 அதுக்கப்புறம் கடைசி பத்துல இன்ஷால்லா அவ்வளவு சந்தாரத்தில் கடைசி பத்து வந்துட்டா என்ன செய்வார்கள் தனது ஆடலை இருக்க கட்டி கொள்வார்கள். அவ்வளவுதான், மனைவி யாருமே பார்க்க மாட்டாங்க, பக்கத்திலே போக மாட்டாங்க, எல்லாரையும் ஒதுக்கி விடுவாங்க, எல்லாம் போக இவ்வாறு கொடுங்கடுவாங்க. நபிமார்களுடைய நிமிஷத்தாலுடைய மனைவிமார்களே ஆளு காலம் போட்டி போட்டுக்கிட்டு மத்திய நபர்கள் வந்து அவங்க ஒரு கண்டை போட்டுப்பாங்க இவ்வாறு செய்யறது. புரியுதா? அப்ப அகியல் லைல குல்லஹும் மற்ற நாட்கள்ல ரமலானையும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பாங்க. நிமிஷத்தாலுக்கிறோம் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ நம்ம கரெக்டா கை சொல்ல முடியாது. ஆனா எனக்குரிய அந்த அறிவிப்புகளை பார்க்கும்போது அந்த அளவுக்கு போய் எடுத்துக் கொள்வாங்க. ஆனா கடைசி பத்து வந்துட்டா இரவில் தூங்கவே மாட்டான். அம்மா மேட்ச் நடக்கும்போது நீங்க சொல்லுங்க எப்படி மாறி இருக்காலும் புரியுதா. இப்ப பார்த்தீங்கன்னா என்ன செய்தாங்க எல்லாம் தான் பாதுகாக்கிறது உண்மை. எல்லாம் பற்றி ரசூலை பற்றி மார்க்கத்தை பற்றி பேச வேண்டிய உண்மை சூதாட்டத்தை பற்றி பேசிட்டு காசு வைக்கிற மேட்சுகள் என்ன சூதாட்டம் சூதாட்டத்தில் எல்லாரும் தயாராக உங்களுடைய சகோதரர்கள் நண்பர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஷால்லா நல்ல தொழுதியாளி இறையத்தோட தொடரக்கூடிய தொழுதியாளிகளை கூட்டிட்டு வாங்க. அதனால உங்களுக்கு நண்பர் நமக்கு நண்பர் இங்க வந்துருக்கு ஏன் கூப்பிட்டா குறைக்கணும்ல அப்படின்னு ஐடியா சொன்னவங்கள கூப்பிட்டு வந்துருக்கு. ஏன்னா நம்மளுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. எவ்வளவு செய்ய போற சொல்லுங்க, அடுத்த ரமலானுக்கு நம்ம இருப்போமா இல்லையாங்கிறது. போன ரமலானுக்கு நம்மோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் இந்த ரமலான். அப்ப சிறியவர்கள் வாலிபர்கள் வயோதிகர்கள் என்று பார்க்காதீங்க, மோசிங்கிறது யாரையும் பார்த்து வயிற்று பார்த்து வர்றது கிடையாது. அப்ப இந்த ரமலான் வந்து ஒரு மோசிபுல் ஹயர் நன்மையை நாம் அறிந்துகொள்வதற்குண்டான ஒரு பெரிய சீசனாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப நம்முடைய சரப்புகள் சகாபாக்கள் தாபியங்கள் எல்லாம் ரமலான் அவ்வளவு சொல்லிருக்கிறாங்க, அவ்வளவு குரான் சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு வியாபாரங்கள் அல்லது கண்டிப்பா வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம கொஞ்சம் நம்முடைய ஏழைய தேவைகளை ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் ஒரு அமைப்பு செய்து கொண்டோமே ஆனால் இவாதத்திற்கு கண்டிப்பா நேரம் கிடைக்கும். இப்ப என்ன செய்யறாங்க ரொம்ப பேரு, இப்ப இதுவரைக்கும் இப்ப சாம்பு இருக்குவாங்க கடைசியில ரமலான் ஸ்டார்ட் ஆனவனதான் ரமலான் சாமா வாங்கணுங்கிறதுக்காக கிளம்புவாங்க. முதல் பத்துல எல்லாம் நோம்புக்கு சாமா வாங்கணும் நோம்புக்கு சாமா வாங்கணும்னு கழிச்சுவாங்க சரியா. அடுத்து மூணாவது பத்து ஆரம்பிப்பாங்க. அப்ப பெருநாளைக்கு டிரெஸ் எடுக்கணும் புரிஞ்சு போச்சுட்டாங்க. எப்படி பெருநாள் மார்க்கெட்டிங் ஷாப்பிங் சொல்லி அந்த மூணாவது பத்துடைய பெரும்பாலான நேரம் காலியாயிடுச்சு. ஒரு இன்னும் அளவு ஒரு பெரிய கூட்டம் எப்படின்னு சொன்னா யாருக்கு அந்த ஓய்வு கொடுத்துருக்கிறானோ ஓரளவுக்கு சொந்த வியாபாரம் அல்லது ஓரளவுக்கு அவங்க முன்ன முன்ன போய் பொய் பொருளா வந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு நோம்பு வச்சிருக்கிறோம், நோம்பு வச்சிருக்கிறோம் சொல்லி தூங்குறதுலயே வாழ்க்கை போயிடுறாங்கதான். எப்படி காலையில தூங்குனாருன்னா அப்ப கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி அவர் ரமதான்ல ஒரு நாளைக்கு 15-16 மணி நேரம் தூங்கினதான் மிச்சம். இன்னொரு கூட்டம், ஒரு மோசமான கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு வருவது மிகப்பெரிய வருத்தத்தக்க விஷயமா இருக்கு. அது என்னன்னு சொன்னா நோம்பு தொடர்ந்துட்டு மகரி திருவிழாங்களோ விஷா திருவிழாங்களோ என்னென்னு தெரியாது, எல்லாம் போதுமானது. ஆனா 9 மணிக்கு மேல அவங்க ஆரம்பிக்கிற அந்த அட்டகாசம், அவங்க ஆரம்பிக்கிற ஊர் சுத்தம் இருக்குது, கடைசியில தகரு முடிச்சுட்டு சுமூகம் முடிச்சிருக்கு போறது அந்த அட்டகாசம் அடங்குது. அது வரைக்கும் ஊர் ஊரா சுத்துறது, பெருத்திருவா சுத்துறது, கூடி கூடி நின்று பேசுறது, பைக் இருந்தா பைக் ரேஸ் பண்றது, கார் இருந்தா கார் ரேஸ் பண்றது. இதே நம்முடைய முஸ்லிம்கள் போன வருஷத்துக்கு முதல் வருஷத்துல மெரினா பீச்ல பைக் ரேஸ் பண்ணி ரோட்ல வந்து ஒரு கற்பி கும்பலே புறப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கார்ல ரேஸ் போய் அது ஒரு கூட்டம் வேலையா போச்சு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்தது ரொம்ப பெரிய வருத்தத்தக்க செய்தியா இருக்கு. அப்ப இரவு நேரங்கள்ல மீனான ஒரு பழக்க வழக்கங்கள்ல நமது வாலிபர்கள் அதாவது கழித்துக் கொண்டு வருவதும் ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய ஏஜில தயவு செய்து நன்மையை ஏவி தீமை இருந்து அவர்களை தடுப்பதில் நீங்கள் அலட்சியம் காட்டாதீர்கள். ஒரு மெசேஜ், பர்சனல் மெசேஜ், அவருடைய பேரை கொள்ள வேண்டியிருந்தது ரமதான் இஸ்லமி. அந்த நேரத்தை பயன்படுத்த தயாராகி கொள்ளுங்கள். ரமதான்ல ஒரு போன் விவாதத்தில் ஆர்வம் கூட்டி எனக்கு என்ன என்று இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் தீமை அதிகரிப்பது அல்லாஹ்வுடைய சோதனை விரைவாக வருவதற்கு காரணமாகும். தீமை அதிகரிப்பது அல்லாஹ்வுடைய சோதனை தண்டனை விரைவாக வருவதற்கு காரணம். அதனால எந்த அளவு முடியுமோ குடும்பத்தாரர்களுக்கு, நினைவூட்டுங்கள், சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு, யாருக்கெல்லாம் தெரியும் ரோட்லயே நீங்க வரும்போது நாலு பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்கன்னா கூப்பிட்டு அன்பாடு செய்யாதீங்கப்பா, ரமதான் மாசம் போய் செய்யிட்டு அவர்களுக்கு அன்பான முறையை சொல்லிக்கொண்டு செல்லுங்கள். அல்லாஹாலா நன்மை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது அந்த நன்மையை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த தீமையிலிருந்து விலகியவர்களுடைய நன்மையையும் அல்லாஹாலா நமக்கு தருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னித்து நல்ல முஸ்லிம்களாக மூமின்களாக ஆக்கி வருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த.